நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு முகமே உண்டாகட்டும்.
நாம் கண்களாலே அவரை காணாவிட்டாலும் அவர் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவேதான் ஆகார் என்கின்ற அடிமை பெண் அவருக்கு நீரனை காண்கிற தேவன் என்கின்ற ஒரு பெயரை வைத்தார். நீரனை காண்கிற தேவன் அருமையான தேவன பிள்ளைகளே, இந்த நாளிலும் தேவன் நம்மை காண்கிறவராக இருக்கிறார். நாம் என்ன சூழ்நிலையில் இருக்கிறோம், எப்படியான நிலைமையில் இருக்கிறோம், நம்முடைய எதிர்பார்ப்புகள் என்ன, நம்முடைய தேவைகள் என்ன, நம்முடைய பிரச்சனைகள் என்ன, அனைத்தையும் அறிந்தவரும் அவைகளுக்கெல்லாம் நமக்கு தீர்வையும் தருவல்ல ஒரு தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம், தொழுது கொள்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமையும் கனமும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவாலயத்திலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், நம்மத்திலே இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நம்முடைய வெளியான தோட்டத்தில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் நம்முடைய உள்ளான உள்ளத்தை ஓடிவி பார்க்கிறதே. அவைதான் மனுஷர் பார்க்குற பிரகாரமாக நான் பாறேன். மனுஷர் முகத்தை பார்க்குறேன், நானோ இருதயத்தை பார்க்குறேன். ஆகவே திறந்த ஒரு இருதயத்தோடு, உண்மையான ஒரு உள்ளத்தோடு தேவோட வசனத்தை நாம் கேட்க போகிறோம். அன்பான தேவோட பிள்ளைகளே, ஒரு மனிதன் தேவனுடைய வசனத்தை நிராகரிப்பானாக இருந்தால் அவர் தேவனையே நிராகரிக்கிறார் என்கிற உண்மையை நான் உங்களுக்கு சொல்லட்டேன். அது மாத்திரமில்லை, ஆண்டவர் இயேசு யோவான் 8 ஐ திங்க் 47 வசனத்தில் இயேசு சொல்லும் பொழுது, தேவனால் பிறந்தவன் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறார். நீங்கள் தேவனாலே பரவாதபடியால், தேவனாலே உண்டாகாதபடியால் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார். ஆகவே நீங்கள் எல்லாரும் தேவனாலே பிறந்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்கின்ற அந்த நிச்சயத்தோடு நாம் கர்த்தருடைய செய்திக்குள்ளே, தேவனுடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். என்னுடைய குடத்திருப்பு கோள்கள் இந்த செய்திக்கு ஆதாரமாக காம்பித்மி பிளேஸ் கோயில்களை, சங்கீத புத்தகம் 42 சங்கீதம் 42 அதில் 1-2 வசனங்களை நாம் வாசி கொடுப்பேன். 1-2 வசனங்களை எல்லாரும் படித்துக் கொள்ளுங்க பிளீஸ். சங்கீதம் 42 1-2 வசனத்தை நாம் வாசி கேட்போம்.
மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன்.
42 1-2 வசனம். ரிவர் தேவோட பிள்ளைகளே, சங்கீதக்காரனாகிய தாவீதின் வாயிலிருந்து புறப்பட்ட இந்த தேவ வார்த்தைகள், தேவ ஆவியானவர் அவரை கொண்டு பேசினார். ஆகவேதான் கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வார்த்தை என் நாவில் இருந்தது என்று தாவீது சொல்கிறார். ஸோ இந்த 42 சங்கீதத்திலே 1 வசனம் இப்படியாய் சொல்கிறது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுறது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறார். ஒரு விசை கங்களை மூடி நாம் செவமண்டுமா, எங்களை கவனித்து பார்க்கிறவரே, எங்களை கண்ணோக்கி பார்க்கிறவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மோடு வாழுகிற வாழ்க்கையும் உமக்குள்ளே இருக்கிற நிலைமை நீர் அறிந்திருக்கிற தகப்பனே, எவரையும் நீர் இழந்து போகிறது உமக்கு சித்தமில்லை. அன்பு தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி எங்களை குணமாக்குங்க, உம்முடைய வசனத்தை அனுப்பி எங்களை உயிப்பீங்க, எங்களை மாற்றுங்க, எங்களை மனம் திரும்ப பண்ணுங்க, எங்களை மறுரூபமாக்குங்கன்னு நாங்கள் மன்றாடுறோம். நாங்கள் இருக்கிறபடியே உம்முடைய சன்னிதானத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறது. எந்த மாய் மாலமும் இல்லாமல் ஆண்டவரே, தகப்பனே, ஆண்டவரே, இருக்கிற பிரகாரமாகவே ஆண்டவரே எங்களை உம்முடைய வழிபடத்தின் மேலே நாங்கள் வைக்கிறோமப்பா, வைக்கிறோம், வைக்கிறோம். அன்பு தகப்பனே, அழியாத உம்முடைய வார்த்தைகளப்பா, வானத்தில் நிலைத்திருக்கிற உம்முடைய வசனங்கள், அன்பு தகப்பனே, இவர்களை கொண்டுதானே, இந்த வார்த்தைகளை கொண்டுதானே எங்களை நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லியிருக்கிறது. தகப்பனே, கேட்கிற உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கவனமாக கேட்டு உம்முடைய வசனத்துக்கு உமது நிமித்தம் எங்களை ஒப்பு கொடுக்க அர்ப்பணிக்க, ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க. எங்களை உம்முடைய ஆளுகைக்கு அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமே, ஆமே, ஆமே. ஸ்தோத்திரம். அருமையான தேவோட பிள்ளைகளே, இதன் அவ்வாசித்த வசனத்தை திரும்பவும் நான் படிக்க விரும்புகிறேன். ஐ லைக் த வேர்ட், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறது போல தேவனே என் ஆத்துமா உமை வாஞ்சித்து கதறுகள். என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாக இருக்கிறது. நான் எப்பொழுது என் தேவனுடைய சன்னிதியில் வந்து நிற்பேன் என்ற அந்த வசனம் தொடருது. ஆனால் அடுத்த செய்திக்கு தேவையான ரெண்டு முக்கியமான அந்த வசனத்தை எடுத்துக்கொள்றேன். அருமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே சங்கீதங்கள் கூறும் சத்தியங்கள் என்கின்ற தலைப்பிலே நான் உங்களோடு ஒரு மூன்று முக்கியமான காரியங்களை பேச என் மனதிலே தீர்மானித்தேன். கத்தருக்குள்ளே சங்கீதங்கள் சொல்லும் சத்தியங்கள், நம்ம எல்லோரும் பெரும்பாலும் சங்கீத புத்தகத்தை வாசித்திருக்கிறோம். 150 சங்கீதங்களை திண்ணகத்தை உள்ளடக்கின அந்த புத்தகம் தாவீதினாலே மாத்திரம் எழுதப்படவில்லை என்பது நீங்கள் அறிவீர்கள். அந்த சங்கீத புத்தகம் ஏத்தான் என்கின்ற ஒரு மனுஷனால் எழுதப்பட்டிருக்கிறது, ஏமான் என்கின்ற ஒரு மனுஷனால் எழுதப்பட்டிருக்கிறது, ஆசாப் என்கின்ற ஒரு மனுஷனால் எழுதப்பட்டிருக்கிறது, மோசேயால் எழுதப்பட்டிருக்கிறது, சாலமோனால் எழுதப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷனாகிய தாவீதினால் தான் அதிகமான சங்கீதங்கள் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீத புத்தகங்களில் இருந்து அநேக சத்தியங்களை நாம் படிக்கிறோம், கற்றுக்கொள்வோம். அதிலே என்னை மிகவும் தொடுகிற, கவருகிற, அல்லது நான் ஆண்டவரிடத்தில் செபித்த போது என் மனதில் வந்த மூன்று முக்கியமான சத்தியங்களை சுருக்கமாக இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்தியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை, ஒரு திருப்பத்தை கொண்டு வரட்டும். இந்த வார்த்தைகள் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். தேவனுடைய வசனங்கள், சத்தியங்கள் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சரியாக சமமாக இருக்கிறது. அது மாத்திரமில்லை, இந்த சத்தியங்கள் பொன்னிலும் பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது, தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகிற தெளி தேனிலும் விரும்பப்படத்தக்கது. அன்றையும் அவைகளால் நான் எச்சரிக்கப்படுவேன் என்று சொல்லி சங்கீத புத்தகம் 19 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இவைகளை குறித்து விவரமாக பேசலாம், ஆனால் நாம் உள்ளே போவோம். அன்பான தேவனுடைய ஜனங்களை, நான் வாசித்த முதல் ரெண்டு வசனத்திலும் தாவீது என்கிற தேவ மனிதன் சொல்றாரு, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. இந்த வசனத்தை நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். இந்த மனிதனுடைய உள்ளத்தில் இருந்த வாஞ்சம் என்ன? இந்த மனுஷனுடைய உள்ளத்தில் இருந்த விருப்பம் என்ன? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது நம்மை போல ஒரு மனுஷன்தான். அவ் வித்தியாசமான ஒரு பிறவி அல்ல, அல்லது வினோதமாக பிறந்தவனும் அல்ல, அல்லது வானத்திலிருந்து குதித்தவனும் அல்ல. நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன், நம்மை விட அதிகமான பாடுகளையும் வேதனைகளையும் துக்கங்களையும் துன்பங்களையும் கர்த்தருடைய வார்த்தை நிமித்தமும் அவருடைய சித்தத்தை நிமித்தமும் அதிகமாக அனுபவித்தவன் என்பதை நாம் அறிவோம். ஸோ இந்த தேவ மனிதனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதர். இது தாவீதுக்கு தேவனோடு இருந்த தனிப்பட்ட அனுபவம். இட்ஸ் எ பர்சனல் ரிலேஷன்ஷிப், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி பீப்புள் ஹூ பிலீவ்ஸ் இன் காட். தேவனை நம்புகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அவரவருக்கு தேவனோடு இருக்கிற தனிப்பட்ட உறவு அக்கியம் மிக மிக முக்கியமாக. இதை குறித்து சங்கீதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, 84 சங்கீதத்தில் நாம் படிக்கும் பொழுது, உம்மிலே பெலங்கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களிலே செம்மையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து அதையும் நீரூட்டாக்கிக் கொள்கிறார்கள். தட்ஸ் மீன் அழுகையின் பள்ளத்தாக்கையும் ஆசீர்வாதகமாக மாற்றிக்கொள்கிறார்கள். யாரு? உம்மிலே பெலங்கொள்கிறவர்களும் தங்கள் இருதயங்களில் செம்மையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எப்படி என்றால், அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்குகளை, வேதனையான காரியங்களை, கடினமான கஷ்டமான துன்பமான துக்கமான காரியங்களை
ஊடுருவ நடந்து அவைகளையும் தங்களுக்கு வசப்படுத்திக் கொள்கிறார்கள், தங்கள் வசமாக திருப்பிக் கொள்கிறார்கள், அவைகளையும் தங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றிக் கொள்கிறார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவனுடைய மனுஷனாகிய தாவீது உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்தில் அவருடைய டீனேஜிலே அவன் ஒரு மேய்ப்பனாக ஷெப்பர்டாக இருந்திருக்கிறார். அந்த மேய்ப்பனுக்குரிய அனுபவத்தை கொண்டுதான் தனக்கு பூமியிலே இருந்த மனுஷ வாழ்க்கையிலே அவன் கடந்து வந்த காரியங்களை சம்பவங்களை அடிப்படையாக வைத்து தேவனுடைய வார்த்தைகளை அவன் கிரகிக்கிறவனாகவும், தாவீது தேவனுடைய வசனங்களை அதிகமாக சிந்திக்கிறவனாகவும் அதிகமாக யோசிக்கிறவனாகவும் தேவனுடைய வார்த்தைகளை அதிகமாக தியானிக்கிறவனாக இருந்திருக்கிறான் என்பதை சங்கீத புத்தகங்களை நாம் படிக்கும் பொழுது திட்ட தெளிவாக தெளிகிறது. ஸ்தோத்திரம். அதுதான் முதலாம் சங்கீதத்தை அப்படி ஆரம்பிக்கிறது நீங்க அறிவிங்க. நான் சொல்ல வந்த காரியம் என்னவென்றால், இவன் மேய்ப்பனாக இருந்தபடியால், ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தபடியால் வனாந்தரத்திலே அவன் பார்த்திருப்பான், மான்களை பார்த்திருப்பான், துள்ளி துள்ளி ஓடுகிற அந்த அழகான மான்கள், எவ்வளவாக தண்ணீர் தடாகங்களை தேடி அலைந்து தாகத்துக்கு தண்ணீர் மேல எவ்வளவு வாஞ்சிக்கிறதும், அது எப்படி தண்ணீருக்காக வாஞ்சித்து கதறுகிறது என்பதையும் தன் கண்களால் அவன் பார்த்திருப்பான். அதை அனுபவமாக வைத்து அவர் சொல், ஆண்டவரே, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல என்ற ஆத்மா உம்மை நோக்கி, தேவனே உம்மை நோக்கி உமக்காக வாஞ்சித்து கதறுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு சரியாக பேச தெரியாவிட்டார், என் மனசுல சில பாரங்கள் இருக்கு, அவைகளைத்தான் நான் பேச விரும்புகிறேன். தேவன் அறிவார், கத்தர் அறிவார். என்னென்றால், தேவன் தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கிறார், ஒருவரை மிஸ் பண்ண அவருக்கு விருப்பமில்லை. இயேசு தன்னை உயிரை கொடுத்து தன்னை ஜீவனை கொடுத்து நான் ஒவ்வொருவரையும் மீட்டிருக்கிறார். ரத்தத்துக்கு கிரயமாக இயேசு கிறிஸ்து விலை கொடுத்து ரத்தத்தை விலையாக கொடுத்து, தன்னை சுய ரத்தத்தை விலையாக கொடுத்து நாம் ஒவ்வொருவரையும் பர்சேஸ் பண்ணியிருக்கிறார், வாங்கி இருக்கிறார். ஆகவே நாம் அவருக்கு, வேறு சொல்றபடி அவருக்கு அடிமைகளாக இருக்கிறோம், இருக்க வேணும். நம்மளை கட்டாயப்படுத்தி அல்ல, நாம் மனப்பூர்வமாக நம்மை நம்முடைய ஆண்டவர் இயேசுவுக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுக்கணும். அந்த நான் சொல்கிற அர்த்தம் என்னவென்றால், அடிமை என்றால் சுயாதீனம் அற்றவன், சுய விருப்பம் அற்றவன் என்று பொருளாகும். ஸோ ஒரு அடிமை என்றால் சொந்த விருப்பத்துக்கு அவன் வாழ முடியாது, தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்து அதை செய்கிறவனாக அதை நிறைவேற்றுவனாக இருக்க வேண்டும். ஆகவேதான் இந்த காரியங்களை வைத்துத்தான் வேதம் சொல்றபடி நாம் இயேசுவோட ரத்தத்துக்கு கிரயமாக வாங்கப்பட்டிருக்கபடியால் நாம் அவருக்கு அடிமைகளாக இருக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். அதாவது நம்முடைய சுய விருப்பங்களை ஒரு பக்கம் வைத்துட்டு, நம்ம சொந்த விருப்பங்களை ஒரு பக்கம் வைத்துட்டு, தேவனுடைய விருப்பம் என்னை குறித்து அவர் என்ன விரும்புகிறார், என்னை குறித்து அவர் என்ன யோசிக்கிறார், ஆண்டவர் நீர் என்னப்பா சொல்லுற, அந்த விருப்பம், அந்த வாஞ்சல், அந்த வேட்கை நமக்குள்ள வர. இந்த தாவீதுக்குள்ளே இதுதான் இருந்தது. மானானது நீரோடைகளை வாஞ்சிக்கிறது போல என்ற ஆத்மா தேவனே உம்மை நோக்கி கதறுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய செய்தியின் சாராம்சம் என்னவென்றால், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவன் மேலே ஒரு தீராத வாஞ்சை, ஒரு விருப்பம் உண்டாக வேண்டும். இப்படி நான் சொல்லும் பொழுது தயவு செய்து உங்களை நீங்கள் யோசித்துப்பார். என்ன நான் யோசிக்கிறேன், மற்றவர்களை குறித்தல்ல, என்னை குறித்து நான் யோசிக்கிறேன். அல்லது இந்த செய்தியை நான் யோசிக்கும் பொழுது நான் இரவிலும் படுத்திருந்து இதை குறித்து யோசிப்பேன். அன்புபுரிய இதை நான் பேசலாம். அன்பான தேவ ஜனமே, ஒரு விஷயம் நம்மளை நிதானித்து பார்ப்போம். ஹலோ, லிசன் டு மீ. இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் இருக்கிற வாஞ்சை என்ன? ஓ, வாட் இஸ் அவர் டிசையர் இன் அவர் ஹார்ட் ஈவன் ரைட் நவ்? ஆஸ் எ சில்ட்ரன் ஆஃப் காட், காட் நோஸ் எவ்ரி திங். வி பிலீவ் இன் காட், தேர் இஸ் நோ இன் சஸ்பிஷன், இட் இஸ் ட்ரூ. பட் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற வாஞ்சை என்ன? நாம் எதை அதிகமாக விரும்புகிறோம், அல்லது எதை நாம் அதிகமாக தேடுகிறோம்? ஒரு மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிற வாஞ்சை விருப்பங்களின் அடிப்படையிலே அவன்
வாழ்கிறார், அதை நோக்கி பயணிக்கிறார். சரி, உலகத்திலே எடுத்துக்கொள்ளுங்க, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவருக்குள்ளே சில வாஞ்சைகள், விருப்பங்கள், ஆசைகள் இருக்கத்தான் செய்கிறார். அப்படி இல்லாத எந்த ஒரு மனிதனை நீங்கள் காணவே முடியாது. எல்லா மனிதர்களுக்குள்ளே, எல்லா மனிதர்களுக்குள்ளே ஒரு வாஞ்சி இருக்கும், ஒரு விருப்பம் இருக்கும், ஒரு ஆசை இருக்கும். அவர்கள் தேவனை அறியாத அஞ்ஞானிகள், அவைகளை நிறைவேற்றுவதற்காகவே வாழ்கிறார்கள். அவருடைய இருதயத்தின் விருப்பம் என்ன, அவருடைய இருதயத்தின் வாஞ்சி என்ன, அதை நிறைவேற்ற பாடுபடுகிறார்கள், பிரயாசப்படுகிறார்கள், வாழுகிறார்கள். ஒருவேளை அவைகளை நிறைவேற்றலாம், அனுபவிக்கலாம், செய்யலாம், அல்லது செய்யாமல் போகலாம். அவைகளை, அந்த டார்கெட்டுகளை அவர்கள் ரீச் பண்ணாமல் போகலாம், அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய உள்ளத்திலே, தேவனுடைய ஜனங்களாகிய நம்முடைய இருதயத்திலே இருக்கிற வாஞ்சை என்ன, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற விருப்பம் என்ன, ஆசை என்ன சொல்கிற கேளுங்க. மனிதன் பிறந்து அழிந்ததெல்லாம் ஆசையினால். நான் சொல்றதுங்களை கொஞ்சம் நிதானிங்க, தயவு செய்து சிந்தி. நாமும் அப்படி போகிடக்கூடாது என்பதற்காக இந்த வார்த்தைகளை நான் கூட பேச ஆண்டவர்களை விரும்புகிறேன். மனிதன் பிறந்து அழிந்ததெல்லாம் ஆசை தான். மண்ணாசை, பொன்னாசை, இன்னமொரு ஆசை, அதை நான் உங்களுக்கு சொல்ல தேவை. அருமான தேவனுடைய பிள்ளைகளை, தண்டனை விலை கொடுங்க. இப்படியே மனிதன் இவைகளுக்காகவே, ஒரு மனிதனுடைய வயதுக்கு ஏற்றபடி அவருடைய விருப்பங்களும் ஆசைகளும் வாஞ்சைகளும் மாறுபட்டு கொண்டே இருக்கும். இது யதார்த்தம். அருமான தேவட பிள்ளைகளே, ஒரு ஒரு டீனேஜில் இருக்கிற ஒரு போய, ஒரு கேளை, ஒரு 70-80 வயது நிரம்பின ஒரு வயோதிபரையும் வைத்து அவருக்குள்ளே இவருக்குள்ளே இருக்கிற விருப்பங்களையும் வாஞ்சைகளையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பீங்கன்னா இது வெளிப்படை உங்களுக்கு தெரியும். ஸோ நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, மானானது நீரோடுகளை வாஞ்சித்து கதறது போல என் ஆத்மா தேவனே உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறது. என்ற ஜபமும் என்ற விருப்பமும் என்ற மன்றாட்டும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய இருதயத்தின் வாஞ்சை நம்முடைய தேவன் மேலே இருக்கவும். கர்த்தாவே, நீரே என் இருதயத்தின் வாஞ்சையப்பா, நீரே என் இருதயத்தின் விருப்பம், அதாவது நீரே என் வாழ்வின் மைய பொருள். அந்த நிலைமைக்கு நாம் வரணும். ஆண்டவர் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற, அதை நாம் நம்மிடத்தில் விரும்புகிற. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்த 2 வசனத்துக்கு படிங்க. 2 வசனம் 42:2 படிங்க.
என் ஆத்மா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில்
வந்து, நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில வந்து நிற்பேன். தேவனுடைய சமூகத்தை வாஞ்சிக்கிற இதயம் இது. ஹலோ, தேவனுடைய சமூகத்தை, தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற இதயம் தாவிதடைகிறது. இத்தனைக்கும் இவன் இன்னும் ராஜாவாக இல்லை, இவன் இன்னும் மேய்ப்பனாகத்தான் இருக்கிறான். ரைட், அந்த மேய்ப்பன் என்கின்ற நிலைமையில இருந்து கொண்டும், அதாவது ரொம்ப தாழ்வான இடத்தில் இருக்கிறார். இவன் மேய்ப்பன் என்ற ஒரு நிலைமையிலிருந்து ஆண்டவர் அவனை ராஜாவாக உயர்த்தினது நாம் அறிவோம். உயர்ந்தவனை தாழ்த்தவும், தாழ்ந்தவனை உயர்த்தவும் அவரால் கூடும் என்று வேதம் நமக்கு சொல்றது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனிங்க. இந்த தாவீதுடைய உள்ளம் தேவனுடைய சன்னிதானத்தை வாஞ்சித்ததுன்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப நான் 4 காரியங்களை முன்னுக்கு வைக்கிறேன் உங்களுக்கு முன்பாக. சத்தியத்தின்படி நம்முடைய வாஞ்சை எண்ணத்தின் மேல் இருக்கணும், எப்படி இருக்கணும், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அடிப்படையிலே தேவனுடைய வசனத்தை கொண்டு நான் கூட பேசுறேன். ரைட், இப்ப படியுங்க. 1:4 சீக்கிரம் பாருங்க. 1:4 29:3 வசனத்தை நாம் வாசிப்போம். 1:4:29 நாம் வாசிக்க கேட்போம்.
இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சபதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று கொடுக்கிறேன்.
நல்லா கவனிங்க, இங்க தேவனுடைய மனுஷனாகிய தாவீது சொல்கிறாரு, இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தில் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால். தாவீதுக்கு தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும் என்கின்ற ஒரு பெரிய வாஞ்சை. இதுக்கு மேல ஒரு வார்த்தை விவரிக்க எனக்கு தெரியல. அவனுக்குள்ள அளவுக்கு அளவு கடந்த அளவுக்கு ஒரு பெரிய விருப்பம், ஒரு பெரிய வாஞ்சை இருந்தது. என்னவென்றால், ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும், கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு ஒரு பெரிய வாஞ்சை. அதற்கு ஒரே ஒரு காரணம், ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அவனுக்குள்ள இருந்த வாஞ்சைக்கு அடிப்படை காரணம் அவன் தேவன் மேலே வைத்த வாஞ்சை தான் என்று சத்தியத்தின்படி சொல்றான்.
கர்த்தர் மேலே அவனுக்கு இருந்த ஒரு பெரிதான வாஞ்சை, உண்மையான தேவனை குறித்து உண்மையாக அவனுக்குள்ள இருந்த ஒரு வாஞ்சைதான் தன் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய வாஞ்சை அவனுக்குள்ள வந்தது. அவைதான் அவன் சொல்றான், இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வச்சிருக்கிற வாஞ்சையினால் என்ன செய்கிறேன், எதை கொண்டானதை என்ன செய்யறேன், கொடுக்கிறேன். ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற வாஞ்சையின் அடிப்படையிலே கொடுத்தார். தேவனுடைய மனுஷனாகித்தான் ஆண்டவர் அதை அங்கீகரித்தார். இப்ப நான் கொடுக்கிற விதத்தை குறித்து பேசலாம், அது இந்த டாபிக் இல்லை. ஆனால் ஒரு ஒன்று மாத்திரம் சொல்லி கடந்து போகிறேன். தேவனுடைய பிள்ளைகள் தேவன் மேலே வைத்திருக்கிற அன்பின் அடிப்படையிலே நாம் கொடுக்கிறவர்களாக இருக்க, அப்படி கொடுக்கிறவர்களாக இருந்தால் நாம சினக்க மாட்டோம், அப்படி கொடுக்கிறவர்களாக இருந்தால் நாம ஐ மீன் அதுல குறைவுபட மாட்டோம். ஆண்டவர் நம்ம இடத்துல பிச்சகை மறந்துருக்கு பழைய கொடுங்க. நாம் ஐஸ்வர்யங்களாக இருக்கும்படி அவர் தரித்திரரானார். நாம் பரிசுத்தவான்களாக மாறுவதற்காக அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் நமக்காக சாபமானார். கபடிங்க, சாபமானார், பாவமானார் அண்டில்ல, பாவமாக்கப்பட்டார். தலைவலைகள் கிறிஸ்து நமக்காக சாபமான மரத்தில் தூக்கப்பட்ட எவரும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கு. கிறிஸ்து நமக்காக சாபமானார். அவை கிறிஸ்து நமக்காக சாபமானார், கிறிஸ்து நமக்காக பாவம் ஆக்கப்பட்டார். சிலுவையிலே அவர் மேல எல்லா பாவங்கள் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குடி அல்லவா, அவர் உலகத்தின் பாவம் எல்லாம் அவர் மேலே கொட்டப்பட்ட போது சிலுவையிலே பிதாவானவர் தன் குமாரனை பார்க்க முடியும், ஆகவே தன் முகத்தை மறைத்தார். இயேசு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கலங்கினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க, நன்றாய். இங்க தேவனுடைய மனுஷனாகிய தாவீது சொல்றாரு, என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் இருக்கிற வாஞ்சையினால் நான் கொடுக்கிறேன். ஆகவே தாவீதுக்கு இருந்த வாஞ்சையின ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை நான் கட்ட வேண்டும். அந்த விருப்பது காரணம் அவன் தேவன் மேலே வைத்த வாஞ்சைதான் ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்ட விரும்பினான். சோ இங்க ரெண்டு இன்னும் ஒரு காரணத்தை குறிக்கிறேன். அந்த வாஞ்சையினாலே அவன் கொடுத்தான். அதே நேரத்தில் கர்த்தர் மேலே அவனுக்கு இருந்த தீராத வாஞ்சைதான் ஆலயத்தை கட்டணும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆகவே அந்த சத்தியத்தின் அடிப்படையில் ஒரு சத்தியத்தை நான் கொஞ்சம் சொல்றேன் கேளுங்க. சத்தியத்தின்படி உண்மையாக தேவனை வாஞ்சிக்கிற ஒரு மனுஷன் அல்லது உண்மையாக ஆண்டவரில் அன்பு கூறுற ஒரு மனுஷன் சும்மா இருக்கவே மாட்டேன். திரும்ப சொல்லு, ஆண்டவரில் உண்மையான வாஞ்சி வைத்திருக்கிற மனுஷன், ஆண்டவரில் உண்மையாக அன்பு கூறுற மனுஷன் சும்மா இருக்க மாட்டேன். கிறிஸ்துவின் அன்பு என்னை நொறுக்கியவர். ஆகவே நான் பட்டணமாய் கிராமம் கிராமமாக நகர நகரமாக அலைந்து தெரிகிறேன். அடிகளும் கட்டுக்களும் காவல்களும் இருக்கிறது என்று பட்டணந்தோறும் பரிசுத்த ஆவியானவர் சொல்றதை கேட்கிறேன். ஆனாலும் என் ஜீவனை நான் என்ன காரணம், கிறிஸ்துவின் அன்பு அவரை நறுக்கியவர். நான் உங்களை சொல்றேன் சத்தியத்தை கேட்க காதுல கேட்கணும். அருமன் தேவடைய பிள்ளைகளே, இவரெல்லாம் ஆண்டவிடத்தில் உண்மையாக வாஞ்சை வைத்திருக்கிறார்களோ அந்த வாஞ்சை, அந்த வேட்கை, அந்த அன்பு, அந்த விருப்பம் அந்த மனிதனை, அந்த மனுஷனை உந்தி தள்ளிட்டே இருக்கும். ஏதாவது செய்யணும், பாதர் பாடினது போது ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு. அருமையான தேவடைய பிள்ளைகளே, எப்படி ஆண்டவரில் அன்பு கூறுன்னு சொல்லியும் கர்த்தர் மேல நான் வாஞ்சியாக இருக்கேன்னு சொல்லியும் எப்படி நாம சும்மா இருக்க முடியும், அது எனக்கு தெரியல, எனக்கு புரியல. உங்கள்கிட்ட நான் விட்டுறேன். ஆனால் நான் சத்தியத்து மணி சொல்றேன், தாவீது தேவன் மேலே வாஞ்ச வைத்தபடியால் தான் மான்களை போல, அது நீர் தடாகங்களை வாஞ்சிக்கிறது போல வாஞ்ச வைத்தபடியால் தான் ஆலயத்தை கட்ட விரும்பினார். அது மாத்திரமல்ல, அந்த வாஞ்சியினார் தான் கத்திற்கு அவன் கொடுக்கிறவனாகவும் இருந்தான். போகட்டும், அருமையான தேவடைய பிள்ளைகளே. ஆகவே ஆலயத்தின் மேலே இருந்த வாஞ்சை, இதை இன்றைய நம்முடைய புதிய ஏற்பாடு சத்தியத்தின்படி நாம இதை வியாக்கியானப்படுத்த விடுமாக இருந்தால், அன்றைக்கு இருந்த ஆலயம் இன்றைக்கு நமக்கு சபைக்கு ஒப்பாக இருக்கு. அருமையான தேவடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலயமாகிய சபையை குறித்த ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம் அல்லது ஒரு பாரம் அல்லது ஒரு பக்தி நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டியது அவசியம். எது குறித்து சங்கீதத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் பொழுது, உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று சொல்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை குறித்து சொல்லப்படுமா இருந்தால் கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார் என்று நீங்கள் வரைந்திருக்கேன். அப்படியானால் சபையானது கிறிஸ்துவின் சரீரம் என்பது நான் சொல்லாமலே உங்களுக்கு புரியும். அப்படியானால் கிறிஸ்துவே நான் உண்மை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு மனுஷன் கிறிஸ்துவனுடைய சபையாகிய சரீரத்தை நேசிக்காமலும் வாஞ்சிக்காமலும் இருக்கிறது எப்படி? யோசி மறுபக்கத்தில் கிறிஸ்து மனவாளன் என்றால் சபை மனவாட்டி என்று நான் சொல்லாமலே நினைக்கப்படுது. அப்ப மனவாளனை நான் நேசிக்கிறேன், மனவாட்டியை நான் நேசிக்கேண்டா, மனவாளன் அதை அக்செப்ட் பண்ணுவார். இவர்களெல்லாம் நீங்க சிந்திக்க வேண்டும் என்று உங்களுடைய பக்தி விருத்திக்காக நான் சொல்றேன். நான் சொல்ல வந்த காரியம் என்னவென்றால் ஆண்டவர் மேலே கர்த்தர் மேலே உண்மையாக வாஞ்சையும் தவனமும் தாகமும் அன்பும் வைத்திருக்கிற ஒரு மனுஷன் சும்மா இருக்கவே மாட்டார். அவர் சேர்ந்து எனக்கு அந்த வசதி வேணும், இந்த வசதி வேணும், அப்படி ஒரு சப்போர்ட் வேணும், இப்படி ஒரு சப்போர்ட் வேணும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னால் என்ன செய்ய முடியுமோ ஐ ஹாவ் டு டூ வாட் எவர் ஐ கேன் டூ ஃபார் த குளோரி ஆஃப் காட் பிகாஸ் த லவ் இஸ் ஷோர்ட் ட்ரை டு மேக் இட் ஸ்வீட். ஸோ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆலயத்தின் மேலே உள்ள வாஞ்சல் போகட்டும். நம்பர் டூ, யோபுவின் புஸ்தகம் சீக்கிரம் வாங்க, 19 சீக்கிரம் போகும். யோபுவின் புஸ்தகம் 19:27, 19 மிக முக்கியமான அதிகாரம் யோபு புத்தகத்தில் படிங்க. 27 சீக்கிரம் படிங்கம்மா.
அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும், இந்த வாஞ்சையால் என் உள்ளம் பிரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது.
முதலாவது தேவனுடைய மனுஷனாகிய தாவீதுக்கு கர்த்தருடைய ஆலயத்தின் மேல இருந்த வாஞ்சை, இந்த தேவனுடைய மனுஷனாகிய யோபுவுக்கோ கர்த்தரை என் கண்களாலே காண்பேன் என்கின்ற ஒரு வாஞ்சை அடிப்படையாக அவருடைய உள்ளத்தில் இருந்து. இன்னும் அவரை நான் காணல, ஆனால் அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அவரை காணும், இந்த வாஞ்சையினால் என் உள்ளமெல்லாம் சோர்ந்து போவார். கர்த்தரை காண வேண்டும், அவரை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு வாஞ்சை இந்த தேவனுடைய மனுஷனுக்குள்ளே இருந்திருக்கு. அருமையான தேவ ஜனமே, நான் அவனும் நம்மை போல ஒரு பார்வையுள்ள மனுஷன் தான். நான் திரும்ப அதை குறித்து சொல்கிறேன். ஸோ நாம் அவர்களெல்லாம் அவர்கள் நம்மளை பார்க்க எக்ஸ்ட்ரா ஆர்டினரின்னு நாம் நினைச்சிட கூடாது. அப்படியான ஒரு வஞ்சனைக்குள்ளே போயிடக்கூடாது. ஸோ இந்த தேவ மனுஷனுடைய வாஞ்சி என்ன? என் தேவனை என் கண்கள் காணும், கர்த்தரை என் கண்கள் காணும். இந்த எதிர்காலத்தை குறித்து சொல்கிறார், கர்த்தரை என் கண்கள் காணும். இந்த வாஞ்சை, இந்த விருப்பம், இந்த ஆசை அவருக்குள்ள என்ன செய்திருக்கிறது? பெருகிட்டே இருந்தது. வாஞ்சினாலே உள்ளம் சொந்தம். நம்முடைய இருதயம் என்னத்தை வாஞ்சிக்கிறது? இவைகளை எல்லாம் நாம் கண்டுகொள்றது இல்லை இல்லையா? பட் நாம் என்ன, நான் ஒரு முந்தி சொல்றதை திரும்ப சொல்றேன், டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ, பிளீஸ் ட்ரை டு மீ அண்டர்ஸ்டாண்ட், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அது என்னவென்றால், ஆவிக்குறிவுகளாகி நாம் நம்மை அறிந்தோ அறியாமலோ ஒரு எல்லையை போட்டிருக்கோம். அது என்னவென்றால், போதும், இந்தளவு பக்தி போதும், இந்தளவு பரிசுத்தம் போதும், இந்தளவு ஜபிக்கிறது போதும், இந்தளவுக்கு கர்த்தரோடு வாழ்ந்தது போதும், அல்லது இந்தளவுக்கு ஊழியம் செய்தது போதும், 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 போதும். அதுக்கு ஒரு வசனத்தை எடுத்து, போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தியே ஆதாயம் என்ற வசனம் சொல்லுதானே. நமக்கு வசதியாக வார்த்தைகளை பாவிக்கிறதுல பிசாசு பல, தனக்கு வசதியாகத்தான் ஆண்டவர் இயேசுனத்திலே வசனத்தை விட்டவனோ இல்லையா? அப்போ ஒரு வார்த்தை என்ன அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதுக்கு வேலைக்கு கிளம்பி இருக்கிறது நாம் கொஞ்சம் கவனிக்காவிட்டால் ஓரம் போகிறதை தவிர்க்க முடியும். அதையும் இந்த நாட்களிலே சமீபத்தில் ஒரு சகோடரி பேசிக்கொண்டிருக்கிற சொன்னேன், அதை சொல்ல வேண்டும் நான் வரலை, ஆனால் சொல்ல யோசிக்கிறேன். என்னவென்றால், இன்றைக்கு இந்த யூடியூப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலேயே பல செய்திகள் வரும், நீங்கள் எதையும் படிக்க வேண்டும் பார்க்கக்கூடாதுன்னு நான் மறிக்க நான் விரும்பலை. ஆனால் தகுதியானவர்களை பாருங்கள், தகுதியானவர்களை கேளுங்க. சில உபதேசங்கள் ஆகவே நான் சொல்றது போல, மீன் சாப்பிட வரும்னா முள் எடுக்க தெரியும். ஆகவே ஒரு போதனையை நமக்கு சரியாக அதை அறிந்து புரிந்து தெரியாவிட்டால் அவைகளை தவித்துக் கொள்வது நல்லது என்று நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அந்த கடமை நான் சொல்லியிருக்கிறேன். மிகுதி உங்களை பொறுத்தது. கடைசி காட்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே தேவனுடைய மனுஷனாகி யோபு சொல்கிறாரு, அவரை நான் காண்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களை அவரை காணும் என்கின்ற வாஞ்சையினால் என் உள்ளுந்திரிகளெல்லாம் சோர்ந்து போறது. ஆகவே இந்த மனுஷனுக்குள்ளே இருந்த வாஞ்சி என்னவென்றால், தேவனை நான் காண வேண்டும், அவரை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு வாஞ்சை. இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிற வாஞ்சி என்ன, பொறுப்பம் என்ன? ஐயோ, உலகத்தவர்களைப் போல
கோச்சுக்கொள்ள மாட்டீங்க. தயவு செய்ய யதார்த்தமாக சில காரியங்களை பேசத்தான் வேண்டும். அது என்னுடைய பொறுப்பு. அல்லது பவு சொன்னது போல மனுஷனை நாடியே நான் போறேன். அன்பான தேவன் பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறவங்களுடைய பொறுப்பும் என்ன? பொண்ணும் பொருளும் பணமும் வீடு காணி உலக காரியங்கள் இவைகளே, அல்லது மாமிச இச்சைகள் இவைகளே அவைகளுடைய பொறுப்புமாக போயிடு. நம்ம பொறுப்பு என்ன? கேஆசி என்கின்ற ஒரு மனிதரை அறிவோம். எலிசாவின் கைகளுக்கு தண்ணி வந்தது. அந்த தேவன் மனுஷன் மூலமாக நடந்த அற்புதங்களை கண்ணார கண்டவர். அப்படி இருந்தும் தீக்கதரிசியோடு ஒரு சரியான ஒரு தேவ மனுஷனோடு இருந்தும் ஒரு தேவ மனுஷனோடு ஐக்கியப்பட்டு ஊழியம் செய்தும் அவருடைய உள்ளத்தில் பொருளாசை மின்னிக்கொண்டே இருந்தது. அது நேரம் வந்தபோது ஒழிப்பது. தேவனுடைய மனுஷன் விவேகம் மட்டும் வாழ தெரியாது. வந்த காணிக்கு விரட்டி தள்ளுற இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இவர் சொல்லையில் தன் உள்ளத்தில் நினைத்தானோ? ஆகவேதான் நாகமான் போகவிட்டு ஓடி போறான், ஓடுறான். அவன் கொண்டு வந்த காணிக்கலா அவனுடைய இருதயத்தில் இருந்த வெறுப்பம் வாஞ்ச இழுத்து ஓடுறான் கொண்டாப்பா. அவன் விரும்பினபடி அதை வாங்கினான், பெற்றுக்கொண்டான். தேவனுடைய மனுஷனுக்கு தெரியாம கொண்டு வந்து ஒளிஞ்சும் வச்சான். நல்லவன் போல, அப்படி ஒன்றும் இல்லாதவன் போல வந்து நிற்கிறான். யோசித்து பாருங்க, செஞ்சிட்டு செய்யாதவன் போல வந்து நிற்கிறான், சொல்லிட்டு சொல்லாதவன் போல வந்து நிற்கிறான். இல்லப்பா, எங்கிருந்து வந்தாய் கேஆசியே, எங்கிருந்து வந்தாய்? நான் உமது அடியா விடாம போயேன். அடுத்த போய் நான் சொல்லட்டுமா? ஒரு ஒரு பாவம் இன்னொரு பாவத்துக்கு பாலம் அமைக்கும். சொல்லபடி சொல்லிடுறேன். ஒரு பாவம் இன்னொரு பாவத்துக்கு பாலம் வழி அமைக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேத வார்த்தையின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த உலகத்திலே அவர்கள் தேவ நிமித்த ஒரு பரதேசி. பிகாஸ் வி ஆர் நாட் பிலாங்ஸ் டு திஸ் வேர்ல்ட். அதுக்காக நான் சொல்றேனே, பரத்துக்கு அடுத்த போதனைகளை நாம் போதிக்கப்பட வேண்டும். தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த போதனைகள் போதிக்கப்பட வேண்டும். தேவட பிள்ளைகள் ஆயத்தப்பட்டு தேவட ராஜ்யத்தை சுதந்திரிக்கத்தக்கதான போதனைகள் போதிக்கப்பட வேண்டும். அதை விட்டு இன்றைக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை அடிப்படையாக வைத்து போதிக்கப்படுகிற போதனைகளுக்கு செய்திகளுக்கு வரவேற்பு அதிகமாக காணப்படுகிறது. ஆனால் வேதத்தில் அப்போஸ்தலர்களுடைய போதனைகளை பார்க்கும் பொழுது அப்படியான ஒரு போதனையை தேடி தேடி பார்த்தாலும் பார்க்க முடியலைங்க. அவர்கள் எப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை மையமாக வைத்து, கிறிஸ்துவை மையமாக வைத்து ஜனங்களை ஆயத்தப்படுத்தி பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஏற்ற போதனைகளை போதித்தார்களே ஒழிய, உலகத்தில் எப்படி நாம் செல்வமாக வாழ்றது என்கின்ற உலக ஆசீர்வாதங்களை அடிப்படையாக வைத்து எந்த போதனையும் யாராவது அப்போஸ்தலரும் போதித்திருந்தா எனக்கு காட்டுங்க. ஆகவே உலக ஆசீர்வாதங்களை முன்வைத்து போதிக்கப்படுகிற போதனைகளை குறித்து தேவனுடைய பிள்ளைகள் எச்சரிப்பாக இருக்க வேண்டும் என்று திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இட் இஸ் அப் டு யூ. யோவான் 17 அதிகாரத்தில் 17 வசனத்தில் நம்முடைய ஆண்டவர் இயேசு இப்படியாய் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமோ? நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தான் அல்ல. யூனோ வை? நம்மை உலகத்தில் இருந்து அவர் என்ன செஞ்சிருக்கார்? செப்பரேட் பண்ணியிருக்கிறார், பிரித்தெடுத்திருக்கிறார். நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதுக்காக வெயிட் பண்ணுகிற பரிசுத்தவான்கள் கூட்டம் சபையாகும். ஹலோ, சொல்ற கேளுங்க. சபைக்கு வெளியில பரிசுத்தவான் இல்லை, சபைக்குள்ள பாவியும் இல்லை. ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் சேயிங். சபைக்கு வெளியில பரிசுத்தவான் இல்லை, சபைக்குள்ள பாவியும் இல்லை. ஆனால் துரதிருஷ்டவசமாக நான் முன்னொரு தடவை சொன்னது போல பயிரோடு சேர்ந்து கடைகளும் வளரத்தான் செய்யும். பட் நமக்கு அது படுகிறதுக்கு அதிகாரம். அதான இந்த ஜபமும் மன்றாட்டும். நான் ஒருவரும் கிருபையின் தேவாலயத்தில் இருக்கிற எந்த ஒரு பிள்ளைகளும் களைகளாக மாறி, ஆரம்பத்தில் பயிராக இருந்து களையாக மாறுகிறதுக்கு வாய்ப்பும் உண்டு என்று உண்மையின்படி சொல்றேன். ஆகவே நம்முடைய ஆத்மாவை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்கோம். அன்பான தேவட பிள்ளைகளே, நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க, நன்றாய் கவனிங்க. இந்த யோகுடைய உள்ளத்தில் இருந்த வாஞ்சை தேவனை காண வேண்டும் என்ற வாஞ்சை.
நாம் பரலோகத்திலே நித்திய ஜீவனை முடிவில்லாத வாழ்வை அளிப்பேன் என்பதே ஆண்டவர் தந்திருக்க மிகப்பெரிய வாக்கு தத்துவம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு வாக்கு பண்ணியிருக்கார். யோவான் 14 அதிகாரத்திலே இயேசு சொல்லும் பொழுது, 2-3 வசனத்தை பார்த்துக்கும் பொழுது, என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசத்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாவிட்டால் நான் உங்களை சொல்லியிருப்பேன், நான் போய் உங்களுக்காக ஒரு வாசத்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் திரும்பி வந்து நான் எங்கே இருக்கிறேன் அங்கே நீங்களும் இருக்கும்படி உங்களை கூட்டி சேர்த்து கொள்வேன் என்று சொல்லிட்டு போயிருக்காரு இல்லையா? ஐயா அம்மா உன்னைத்தான் எனக்கு, அதான் எனக்கு இந்த வசனம், சில வசனங்களும் படிக்கும் பொழுது உள்ள உடை, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் இருக்க. என்னே அன்பு நம்முடைய ஆண்டவருடைய அன்பு விவரி ஆழம் அகலம் நீளம் உயரம் காண முடியாத அன்பு என்று வேத வசனம் சொல்றது எவ்வளவு உண்மையோ. நான் எங்கு இருக்கிறேனோ என் பிள்ளைகள் என்னோடு இருக்கணும், என்னை பின்பற்றுபவர்கள் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே இருக்கணும், ஆண்டவருடைய விருப்பம் அது. ஆகவே இந்த தேவ மனுஷனுடைய யோபு சொன்னாரு, என் கண்கள் என் தேவனேக்கா, அந்த வாஞ்சை என் உள்ளத்தை உருக்கிறது. இத்தனைக்கும் அவன் ஒரு பெரிய செல்வந்தனப்பா, கிழக்கத்தை புத்திரன் இருக்கிற எல்லாரும் பார்க்க அவன் ஐஸ்வர்யவான். ஆனா அந்த ஐஸ்வர்யத்துல அவன் மயங்கல. அதான் நான் சொல்லுவேன், ஐஸ்வர்யன் பாவம் இல்லை, ஐஸ்வர்யத்துல மயங்குறது. So we have to prepare ourselves because we are the children of God. சபை ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். ஆகவேதான் இந்த போதல், நாம் இந்த உலகத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல, அல்லது இந்த உலகம் நமக்கு பாத்திரமானதும் அல்ல என்று எபிரேயர் வாசிக்கிறோம். இந்த உலகம் அவர்களுக்கு பாத்திரமாயிருக்கு. ஒரு நாளைக்கு இதை விட்டு நாம் கடந்து போதும் விரும்பினமோ விரும்பையிலையோ தொடங்கினவர் முடிப்பார். ஒரு ஆரம்பம் என்று ஒன்று இருக்குமாக இருந்தால் முடிவு ஒன்று இருக்கு. அன்பான தேவடைய பிள்ளைகளே, கவனி கவனி, நம்முடைய உள்ளம் தேவடைய பார்க்க வேண்டும். பரலோகத்தில் நம் பரமபிதாவை பாருங்க, நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவர் இயேசுவை நம்முடைய கண்கள் காண வேண்டும். இன்றைக்கு நாம் இருக்கிற இந்த ஊன கண்களால் அவரை பார்க்க முடியாவிட்டாலும், நாம் அவரால் மறுரூபமாக்கப்படுகிற போது அந்த மகிமை சரீரத்தில் இருந்து நம்முடைய மகிமையின் தேவனை பார்க்கணும், பார்க்க வேண்டும், பார்க்க முடியும், பார்க்க முடியும், பார்க்க முடியும். அந்த வாஞ்சைகள், அந்த விருப்பங்கள், அந்த எண்ணங்கள், அந்த தாகம், அந்த வேகம் நமக்குள்ள பெருகட்டும். இந்த ஊரில் போறாங்களுக்கு சில சில ஒரு சிலருக்கு சொல்லியிருக்கேன், என்ன தெரியுமோ, நீ போனபடியே திரும்பி வாடு, நீ போகிற மாதிரியே திரும்பி வாடு. அது அர்த்தம் என்ன தெரியுமோ, அது பின்னணி என்ன தெரியுமோ, அங்கே போகிற இடங்களிலே பார்க்குற காட்சிகளும் கேட்குற கதைகளும் உலகத்து காரியங்கள் உலகத்து காட்சிகள் இவைகளை பார்த்து அல்லது இவைகள் மற்றவர்களால் நம்முடைய உள்ளத்தில் விதைக்கப்பட்டு போனபடி இல்லாமல் நம்முடைய இதயத்தில் இருந்த தேவனுக்குரிய தாகமும் தரிசனமும் வாஞ்சைகளும் விருப்பங்களும் தணிந்து போக, உலக காரியங்கள் நம்முடைய உள்ளத்திலே பார்த்ததினாலும் கேட்டதினாலும் விதைக்கப்பட அவைகள் நமக்குள்ளே பொங்கி எழும்ப அவைகளை சுமந்து வந்து இப்போது நாம் அவைகளை நிறைவேற்ற துடிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. பி வாஜுவா தேவடைய பிள்ளைகளா, தேவனுக்கு தேடும் அந்நிய கண்கள் இல்லை, என் சொந்த கண். நீ ஒரு நாளைக்கு உன் ஆண்டவரை பார்க்க வேண்டாம். நான் ஒரு நாளைக்கு இரட்சகரை பார்க்கணும். நான் சேர்ந்து ஆண்டவரை எப்போதப்பா உன்னை பார்ப்பேன். இது வருஷமாக காணாமல் ஆராதிக்கிற ஆண்டவரை இப்போது காணும். ஓட்டாவது முக்கியமான காரியம் சங்கீதம் 119 மதியம் சீக்கிரம் பாருங்க, சீக்கிரமா சீக்கிரம். 20 வசனத்தை படிங்க, சங்கீதம் 119:20.
உமது நியாயங்கள் மேல் என் ஆத்துமா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தொய்ந்து போகிறது.
40 படிங்க, அதே சங்கீதம் 40.
இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சையாய் இருக்கிறேன், உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும்.
அதே சங்கீதம் 131.
உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆவென்று திறந்து அவைகளுக்கு ஏங்குகிறேன்.
வாசித்த இந்த 3 வசனங்களும் சொல்லப்படுறது என்ன, உம்முடைய சத்தியங்கள், உம்முடைய கற்பனைகள், உம்முடைய வசனத்தின் மேலே நான் வாஞ்சியாக இருக்கிறேன். பீப்பிள் பிலவட் லிசன் டு மீ, இந்த சங்கீதக்காரன் உள்ளத்தில் இருந்த வாஞ்சி என்ன, விருப்பம் என்ன, ஆசை என்ன, கர்த்தாவே உம்முடைய கற்பனைகள் மேல், ஆண்டவரே உம்முடைய சத்திய வசனங்கள் மேல், ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் மேல் நான் வாஞ்சியாக இருக்கிறேன். தேவஜனமே, தேவஜனமே, தேவ பிள்ளைகளே, அருமையான தேவஜனமே, உனக்கு தேவனுடைய வசனத்திலே வாஞ்சை உண்டோ, விருப்பம் உண்டோ, அல்லது ஒரு காலத்தில் வாஞ்சகிருந்தது இன்றைக்கு இந்த உலகம் அல்லது வேற காரியம் ஏதாவது விழுங்கி விட்டதோ?
ஒன்னு பேதர் 2:3 வசனம் இப்படியாய் சொல்றது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞான பாரம்பில் வாஞ்சிய தவணமாய். ஒரு பிறந்த குழந்தை அம்மாமார்கள் அது எப்படியாக பாலுக்காக வாஞ்சிக்குது, அதுபோல தேவோட பிள்ளைகள் களங்கம் இல்லாத ஞான பால், தேவோட வசனம் களங்கம் இல்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியா இருக்கணும், தவணமா இருக்கணும். ஐயா அம்மா, ஞாயிற்றுக்கிழமை வேதத்தை சுமந்து கொண்டு வருகிற தேவ பிள்ளைகளாகி உங்களுக்காக ஆண்டவர் நான் ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். ஆனால் மிகுதி 6 இந்த வேத பூத்தத்துக்கு நாம் என்ன வேலை கொடுக்கிறோம்? வேலை 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 உண்மைதான் ஓடுகிறோம். ஆனால் பொன்னிலும் பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும், தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் விரும்பப்படத்தக்கதும் மதுரமான இந்த வசனத்தை, இதுல நமக்கு ஒரு வாஞ்சலாம். தேவன் மேலே வாஞ்சியா இருக்கிற ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தைகள் மேலே வாஞ்சியாக இருப்பா. தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை, அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எந்த அளவுக்கு தேவனுடைய வசனத்தின் மேலே வார்த்தை மேலே நமக்கு விருப்பம் இருக்கிறது, வாஞ்சி இருக்கிறது, தவனம் இருக்கிறது? உங்களோட மனசாட்சிக்கிட்ட உன்னோடு ஒரு தடவைக்கு பல தடவை இந்த காரியத்தை குறித்து கர்த்தர் தெளிவாக பேசியிருக்கிறாரு, ஆனால் இன்னும் இந்த காரியத்துக்குரிய நிச்சயம் நிர்விசாரமாக இருக்கிறது உனக்கு நல்லது என்று உண்மைப்படி உனக்கு சொல்றேன். நான் சொல்லுகிற இந்த எச்சரிப்பை நீ அல்ல தட்டுவாயா இருந்தால், அல்லது என் புத்தில் என்று சொல்றேன் என்று நினைப்பாயா இருந்தால், அதை உலக நீ தான் அனுபவிக்க. கர்த்தர் தன் பிள்ளைகளை நேசிக்கிறார். So we have the rest of the word of the God. We have to respect the word of God. தேவோட வசனத்தை நாம் கனப்பட்டு உள்ளது அவதாக சொல்றேன். அம்மா ஐயா படி, ஒரு தேவன் உனக்கு தந்த வேதத்தை அந்நிய புத்தகமாக கருதி விடாத உன் பிள்ளைகளையே மறந்து சொல்ற ஆண்டவர். உங்க பிள்ளைகள் உங்களை பார்க்கட்டும், நீங்க வேதத்தை எடுத்து நேசித்து வாசித்து யோசித்து படிக்கிறது உங்க பிள்ளைகளை பார்க்கட்டும். அதுபோல அம்மா போல அப்பா போல நாங்களும் வேதத்தை எடுத்து நேசித்து அதை யோசித்து படிக்கணும் என்ற ஒரு விருப்பம் அந்த பிள்ளைகளுக்குள்ள வரட்டும். யூ கேன் மேக் இம்பாக்ட் இன் யுவர் சில்ட்ரன்ஸ் லைஃப். வாட் யூ டூ, வாட் யூ டாக், ஓ வாட் வாட் இஸ் யுவர் டிசைர் இன் யுவர் ஹார்ட், யூ ஆர் மேக்கிங் இம்பாக்ட் இன் யுவர் சில்ட்ரன்ஸ் லைஃப். உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில நீங்க ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பது மறக்க முடியாத மறக்க முடியாத உண்மையாக. அன்பான தேவட பிள்ளைகளே, தேவனுடைய வசனத்தின் மேலே ஒரு வாஞ்சி. அன்பான தேவட பிள்ளைகளே, கர்த்தர் மேல நீங்க வாஞ்சி உள்ளவர்களாக இருப்பீங்களாக இருந்தால், தயவு செய்து கர்த்தருடைய வேதத்தை ஒவ்வொரு நாளும் நேசித்து வாசி. ஆண்டவர் அதுல என்ன சொல்லியிருக்கிறான்னு கொஞ்சம் பாருங்க, பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, மகளே மகனே வேதத்தை எடுத்து வாசிங்கப்பா படிங்கப்பா. நீ வாசிக்காட்டா நீ படிக்காட்டா உன் பிள்ளைகளுக்கு சொல்ல என்று கண்டிப்பாக சொல்றேன். பெற்றோர் நாம் வேதத்தை வாசிக்காவிட்டார் படிக்காட்டா உன் பிள்ளைகளை பார்த்து வேதத்தை படினு சொல்லாதே, அது சுத்த மாய்மார். நாம் செய்யாத ஒன்றை நம்முடைய பிள்ளைகள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது சுத்த மாய்மார். தேவன் அதை வெறுக்கிறார். வீட்டில் எவ்வளவு நேரம் நமக்கு இருக்குது இல்லையா, இருக்குது இல்லையா? அந்த அவ்வளவு நேரத்தை எப்படியாக நாம் செலவழிக்கிறோம்? உங்களுக்கு தேவன் அளந்து கொடுத்திருக்கிற நேரங்களையும், இந்த டைம் நேரம் பொன்னு சொல்லுவார்கள் இல்லையா, உங்களுக்கு தெரியும் இல்லையா? அருமையாக எப்படி நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தை நாம் செலவழிக்கிறோம்? ஒருவேளை நாம் சொல்லுவோம், இது எந்த திஸ் இஸ் மை லைஃப், நான் என்னத்தை விரும்புகிறேனோ அதை செய்ய விரும்புகிறேன், இப்படி தான் உலகத்தை வாழ்றேன். இப்ப நாம சொல்லாம சொல்றது போல நம்ம விருப்பத்துக்கு படி நாம வாழ்ந்து கண்ணம் முடியக்கூடாது. அன்பான தேவ ஜனமே, பிளீஸ், இந்த வர்த்தமானங்களில செலவழிக்கிற நேரம் வேதத்தை திறந்து வாசிங்க, படிங்க 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 என்று பிள்ளைகளுக்கு சொல்றது போல நான் பத்தி சொல்றேன். அதுல ஆண்டவர் என்ன சொல்லுறார், என்ன வாசித்த வேதப்பத்தில் கர்த்தர் என்ன சொல்லுறார், என்ன என்ன செய்ய சொல்லுகிறாரு, என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லுறார். அவர்கள் சொல்லியிருக்கிற இல்லையா, வேத ரெண்டு காரியத்தை பக்கத்து போதிக்கிறது, ஒன்று செய்யன்றது, மற்றது ஆண்டவர் வேதத்தில் ஒன்று செய்யன்றாரு, மற்றது செய்ய வேண்டாம். டூ இட் அண்ட் டோன்ட் டூ இட். இதை நாம் வேதத்திலிருந்து தான் பக்குவப்படுத்தணும், பார்க்கப்படும் நேரம் பொறுப்படு. ரெண்டாவது காரியம் 37 சங்கீதம் 37 நேரம் போயிட்டு படி, சங்கீதம் 37
23-24 சீக்கிரம் படிங்கம்மா. சங்கீதம் 37:23-24 படி.
நல்ல மனுஷருடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார்.
அடுத்த வசனம்,
அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை.
அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை.
கர்த்தர் தமது கையால் அவனை.
யாரை தாங்குறாரா? நல்லா கவனிங்க. இரண்டாவது முக்கியமான சத்தியம் சங்கீதத்திலிருந்து நான் எடுத்து தொகுத்து சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் கண்பம் பண்ணப்படும். நல்ல மனுஷனுடைய செயல்கள், அவனுடைய காரியங்கள் கர்த்தர் உறுதிப்படுத்துவார், கண்பம் பண்ணுவார். அவனுடைய வழிகளிலே அவர் பிரியமாக இருக்கிறார். அவனுடைய செயல்களிலே தேவன் பிரியப்படுவார். நல்ல மனுஷன் நல்ல மனதோடு செய்கிற ஊழியங்களிலே தேவனுடைய கரம் இருக்கும். தேவன் அதில் பிரியப்படுவார். என்னுடைய வாழ்க்கையை நான் அப்படி இப்படி வைத்துக்கொண்டு நான் செய்கிற ஊழியங்கள் மனுஷர்களாலும் மதிக்கப்பட்டாலும் போற்றப்பட்டாலும் தேவன் அதில் பிரியப்படும் என்று பயத்தோடு சொல்றது. அது நமக்கு தேவனோடு இருக்கிற உறவு மிக முக்கியம். பர்சனல் ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நல்ல ரெண்டாவது தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டு சொல்ற நல்ல மனுஷன், நல்ல மனுஷர்களாக. நாம் ஒரு காலத்தில் கெட்டவர்களாக இருந்தோம், துன்மார்க்கராக இருந்தோம். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனுக்கு முன்பாக, மனுஷர்களுக்கு முன்பாக இல்ல, தேவனுக்கு முன்பாக நம்மை நிலைநிறுத்தி பார்த்து நம்மை தேவனுக்கு முன்பாக நல்ல மனுஷர்களாக நிலைநிறுத்த வேண்டும். இதை குறித்து விவாக பேச சீக்கிரம் படிப்போம். ஒரு வசனம் நல்ல மனுஷனை குறித்து ஏசு என்ன சொல்றாரு? மத்தேயு 12 சீக்கிரம் படிங்கம்மா. மத்தேயு 12 35 வசனத்தை சீக்கிரம் படிங்கம்மா. நல்ல மனுஷன் என்ன செய்வான்? 35:12
நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான்.
பொல்லாத இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுறார். நல்லதை பேசுவார், செம்மையானவர்களை பேசுவார், நீதியானவர்களை பேசுவார், சத்தியத்துக்கு ஏற்றுவாதவர்களை பேசுவார். ஆனா பொல்லாத மனுஷனும் பொல்லாதவர்களை பேசுகிறார், தன் சுயத்திலே பேசுகிறார். தனக்கு சரியது, தந்த புத்திக்கு சரியது, ரைட்டது, பிழை என்பதை நினைச்சு பேசுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே ஒரு நல்ல மனுஷனை அவருடைய வாயின் வார்த்தைகளை வச்சு நாம் அழைக்க முடியும். அதே நேரத்தில் ஒரு நல்ல மனுஷனை அவருடைய செயல்களை வச்சு நாம் அழைக்க முடியும். ஆகவேதான் மரம் நல்லதென்றால் அதை கனியும் நல்லதென்று சொல்லு. மரமானது அதன் கனிகளால் அறியப்படும். மனிதன் தன் செயல்களால் அறியப்படும். A man who knows by his works and deeds. ஆகவேதான் உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். தெரிஞ்சு 7 சபைக்கும் ஆண்டவர் இயேசுவினர் அப்படி தெரியும் இல்லையா? ஆகவே நல்ல மனுஷன் இந்த இருதயமாகிய பொக்கிஷத்தில் நல்லவைகளை சேர்த்து வைப்போம், நல்லவைகளை காத்துக்கொள்வோம். இதை குறித்து விரிவாக பேசலாம். ஆனால் நம்முடைய உள்ளத்தில் என்னென்னத்தை நாம் சுமக்கிறோம், என்னத்தையெல்லாம் நாம் சுமக்கிறோம், என்னத்தையெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறோம், காட் நவ்ஸ் எவ்ரி திங். தேவனுக்கு முன்பாக நல்லவர்களாக செம்மையானவர்களாக விருப்பமாக இருந்தால் நம்முடைய வழிகளில் அவர் பிரியப்படுவார். அப்படி நல்ல மனுஷன் தேவனுக்கு முன்பாக நல்லவனாக இருக்கவன் விழுந்தாலும் கர்த்தர் என்ன செய்வார? தாங்குவார். இது அருமையான வார்த்தை இல்லையா? மூன்றாவது நாம் படிப்போம். நம்ம 3 மூன்றாவது காரியம் சங்கீதம் 55:22 படிங்க. சங்கீதம் 55:22
கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட மாட்டார்.
மூன்றாவது சங்கீதம் நமக்கு சொல்லுகிற சத்தியம் என்னவென்றால், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, நீதிமான் தள்ளாடப்பட மாட்டான். ஹலோ ஹலோ. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு அவ்வப்போது இனம் புரியாத சில பாடுகள், வேதனைகள் வரத்தான் செய்யும். அவைகள் நம்முடைய இதயத்தை அழுத்துகிற பாரமாக உள்ளே இருந்து வரலாம், வெளியிருந்து வரலாம். ஆனால் பாரம் சுமக்கிறவர்களாக மனுஷன் இருக்கிறது வெட்ட வெளிச்சம். ஆனால் என்ன பாரத்தை சுமக்கிறோம் என்பது அடுத்த காரியம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது வேதம் சொல்றது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. இந்த சாயங்கால வேளையில் நான் உங்களை சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கவலைகளோ, துன்பங்களோ, கஷ்டங்களோ, நஷ்டங்களோ, வேதனைகளோ தயவு செய்து கர்த்தர் மேலே வைக்க கற்றுக்கொள்ளும். ஆண்டவர் தான் நமக்கு சொல்லியிருக்கிறாரு, என் மேல உன் கவலைகளை வையப்பா, என் மேல உன் பாரங்களை வையுங்கப்பா,
என் மேல உன்னுடைய கஷ்டங்களை வை, என் மேல உன் பிரச்சனைகளை வை, நான் உன்னை ஆதரிப்பேன் என்று அவர் நமக்கு வாக்கு பண்ணி. என்ன அருமையான வாக்கு திட்டம், என்ன அருமையான சத்தியம் இல்லையா? ஆகவே இந்த உலகத்தில் நம்முடைய பரமபிதா நமக்கு சொல்லுகிறார், நம்முடைய பரம தேவன் நமக்கு சொல்லுகிறாரு, உன்னுடைய பாரங்களை என் மேல வைத்துவிடு, நான் அவைகளை சுமக்கிறேன். உன்னுடைய பிரச்சனைகளை என் மேல வைத்துவிடு, நான் அவைகளை தீர்க்கிறேன். உன்னுடைய கஷ்டங்களை என் மேல வச்சுவிடு, நான் உனக்கு உதவி செய்வேன். மாறாக நம்முடைய பாரங்களை நாமே சுமந்து 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 நம்மை நாம இழந்துடக்கூடாது, அல்லது நம்ம பாரங்களை மற்ற மனுஷர்களுக்கு மாத்திரம் சொல்லி 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 அதை நாம நம்முடைய காலத்தை வீணாக்கிறாதபடி கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறபடி சங்கீத புத்தகத்தில் 55:22 சொல்றபடி கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பாரு, நீ நீதிமானாக இருக்கிறபடியால் உன்னை தள்ளாட விடப்பட்டு மாட்டார். அது ஒருவேளை இந்த நாள் கூட ஏதாவது ஒரு பாரத்தோடு கவலையோடு கஷ்டத்தோடு துக்கத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். நான் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சத்தியத்தோடு உங்கள் கவலைகளை உங்கள் பாரங்களை உங்கள் வேதனைகளை உங்கள் துக்கங்களை உங்கள் கஷ்டங்களை தயவு செய்து கர்த்தர் மேல வச்சிருங்க. நீங்க வந்தபடி அதை சுமந்து கொண்டு போக வேண்டாம். ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, என் மேல வையப்பா, நான் அதை சுமக்கிறேன். உன் பிரச்சனை எனக்கு சொல்லப்பா, நான் அதை தீர்க்கிறேன். கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆகவே நம்முடைய தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறாரு. உங்கள் உள்ளம் கலங்காது இருப்பதாக என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். 16:33 ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு கலக்கங்கள் வாரதுண்டு, துன்பங்கள் வாரதுண்டு. நீதிமானாக இருந்தாலும் கஷ்டங்கள் வாரதுண்டு. நீதிமானாக இருப்பதனால வருகிற கஷ்டங்களும் உண்டு, சத்தியத்தின்படி நடக்கிறதுனால வருகிற வேதனைகளும் உண்டு, கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்வதனால வருகிற துன்பங்களும் உண்டு. அவைகளெல்லாம் கர்த்தர் பார்ப்பாரு, கர்த்தர் கவனிப்பார். ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியான உங்கள் அப்படியான சூழ்நிலையிலே அவர் எல்லாவற்றையும் கர்த்தர் மேல் வச்சிருங்க. அவர் உங்களை விசாரிப்பார். இதை குறித்து ஒரு தெரிவிலையா ஒன்று பேர் 5:7 சொல்றது, அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருந்தபடியால் உங்களை கவலை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கன்னு சொல்லி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். சங்கீத புத்தகங்கள் கோருகிற சத்தியம் 3 காரணம். 1, ஜீவனுள்ள தேவன் மேலே வாஞ்சியாக இருக்க கற்றுக்கொள்ளும். கர்த்தருடைய ஆலயத்தில் நமக்கு ஒரு வாஞ்சை இருக்கட்டும். கர்த்தருடைய கற்பனைகளிலே ஒரு வாஞ்சை இருக்கட்டும். ஆண்டவரை காண வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்திலே அவர் பார்க்க வேண்டும் என்ற எதிர்காலத்தை குறித்த ஒரு வாஞ்சை நமக்குள்ளே இருக்கட்டும். 2, தேவனுக்கு முன்பாக நல்ல மனுஷர்களாக, மனுஷர்களுக்கு முன்பாக அல்ல, தேவனுக்கு முன்பாக நம்மை இழந்து பார்த்து நம்முடைய சரிபிள்ளைகளை திருத்திக் கொண்டு கர்த்தருக்கு முன்பாக நல்லவளாக இருப்போம். 3, நம்ம பாரத்தை எல்லாம் அவர் மேலே வச்சிருக்கோம். இந்த உலகத்தில் எவனும் பாரத்தை சுமக்க விரும்ப மாட்டான், நம்ம பாரத்தை சுமக்க எவரும் வர மாட்டான், பாரத்தை சுமக்க வரமாட்டாங்க. ஆனால் பாவத்தில் பங்கு போட மனுஷர்கள் வருவார், ஆனால் நம்முடைய பாரத்தில் பங்கு போட இலக்கணும் வரமாட்டான். ஆனால் கர்த்தரோ நமக்கு சொல்றாரு, உன் பாரத்தை மேலே வச்சிடப்பா, நான் அதை சுமக்கிறேன், உனக்கு நான் விடுதலை தரேன். அவர் விடுதலை போப்பான் சேவை பண்ணுவோம்.